إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب زدني علما، رب اشرح لي صدري، ويسر لي أمري، اللهم علمني ما ينفعني، وانفعني بما علمتني، وزدني علما. மதிப்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த, இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி தந்த அரசாங்கம், ஆட்சியாளர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்விடத்திலே நன்மையையும் இம்மை மறுமையின் வெற்றியும் வேண்டியவனாக, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே தௌஃபீக்கையும் ஹிதாயத்தையும் வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் நிறைந்த அல் குர்ஆன். அந்த குர்ஆனை வாழ்க்கையில் செயல்படுத்தி எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் எந்த பண்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும், அல்லாஹ்விற்கு பிரியமான பாதை எது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை எது என்று ஒவ்வொன்றையும் நமக்கு வாழ்க்கையில் யதார்த்தமாக செய்து காட்டிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய பாக்கியம். அன்பு சகோதரர்களே, குறிப்பாக இன்றைய இந்த அமர்விலே அல்லாஹ்வுடைய இந்த தீன், இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு தன்மை, இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் எத்தகைய உயர்ந்த குணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், உண்மையில் இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும், இந்த மார்க்கத்தை நாம் பரப்ப வேண்டும், பிற மக்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்றால் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களோ, قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني. நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் எனது பாதை, நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன், நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் தெளிவான விளக்கத்தில் தெளிவான ஆதாரத்தில் இருக்கின்றோம். தெளிவான மார்க்கத்தை தெளிவான விளக்கத்தோடு பின்பற்றி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நாங்கள் அழைக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே, அந்த அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளராக இருக்க வேண்டும். ஒன்று, மார்க்கத்தை அவரும் பின்பற்ற வேண்டும், இரண்டாவது, மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளராக ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒரு அழைப்பாளரிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள், நற்குணங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக, அழைப்பு பணியின் அஸ்திவாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அமைத்துக் கொடுத்தது நற்பண்புகளை. இன்னக்கல அலா குலுக்கின் அதீம், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா.
அல்லாஹுடைய தூதரை அந்த நற்பண்புகளுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் திகழ வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நற்பண்புகளை நாம் எடுத்து பார்க்கும் போது அந்த நற்குணங்களில் நற்பண்புகளில் மிக முக்கியமான பண்பாக உள்ளங்களை அந்த தலைமைத்துவத்தின் பக்கம் அல்லாஹுடைய தூதரின் பக்கம் கட்டி போடக்கூடிய ஈர்க்கக்கூடிய அந்த தூதரின் மீது அளவிலா பாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பண்பாக சிறந்த குணமாக அவர்களது வாழ்க்கையிலே நாம் பார்ப்பது என்னவென்றால் அவர்களிடத்தில் இருந்த அந்த பெருந்தன்மை, மன்னித்தல், விட்டுக் கொடுத்தல், மென்மை, அந்த அழகிய பணிவான சுபாவம், இத்தகைய ஒரு உயர்ந்த குணத்தின் பிறப்பிடமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா அப்படி அவர்களை பண்படுத்திக் கொண்டே இருந்தார். அன்பானவர்களே, ஒன்று நம்முடைய நண்பர்களிடத்தில் மென்மையாக பழகுவது, நமது நண்பர்களிடத்திலே விட்டுக் கொடுப்பது, அது பெரிய விஷயம் அல்ல. எதிரிகளிடத்திலே விட்டுக் கொடுப்பது, எதிரிகளை மன்னிப்பது, நம்மை வெறுப்பவர்களை மன்னிப்பது, அவர்களிடத்தில் பெருந்தன்மையோடு நாம் நடந்து கொள்வது, இது மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டம், நஃப்சுக்கு மிக சிரமமான ஒன்று. நாம் யாரை நேசிக்கிறோமோ, நம்மை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களிடத்திலே நாம் மென்மையாக பேசுவோம், அன்பாக நடந்து கொள்வோம், விட்டுக் கொடுப்போம். ஆனால் சகோதரர்களே, நமக்கு எதிரியாக உள்ளவர்கள், நம்மை வெறுப்பவர்கள், நம்மை குறை சொல்லக்கூடியவர்கள், நம்மை கொலை செய்வதற்கு திட்டங்கள் தீட்டக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களிடத்திலே நம்முடைய குணம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது? இந்த மார்க்கத்தின் அடிப்படை இந்த பெருந்தன்மை, விட்டுக் கொடுத்தல், மன்னித்தல், இதன் மீதுதான் அமைக்கப்பட்டது. இந்த குணங்களின் மீது இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கின்ற வரை இந்த மார்க்கம் பரவிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் பரவ வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய கொள்கையாக அடிப்படையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் ரப்பி அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், எனது ரப்ப அல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற திருக்கலிமாவை கூறி இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் கூட்டம் கூட்டமாக உருவாக வேண்டும் என்ற அந்த ஆசைதான் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலே இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த முஸ்லிமிடத்திலே நபியுடைய அஹ்லா, நபியுடைய குணம் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்த அந்த பண்பு இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் அவர் நபியினுடைய சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினர் என்று சொல்லிக் கொள்வதற்கே தகுதி இல்லாதவர். நபியின் உம்மத்தில் ஒரு உம்மத் என்று சொல்லிக் கொள்வதற்கே அவருக்கு அருகதை இல்லை. وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. நபியே, அகில உலக மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அன்பொடியாகவே தவிர நாம் உம்மை அனுப்பவில்லை. அந்த ரஹ்மத்துலில் ஆலமீனுடைய ஒரு உம்மத்தியாக, அந்த நபியின் சமுதாயத்தவராக தன்னை ஒருவர் கூறிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த நபியிடத்திலே இருந்த அந்த உயர்ந்த பண்புகள், அந்த பெருந்தன்மை, அந்த விட்டுக் கொடுத்தல், அந்த மன்னித்தல், சில சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். சகோதரர்களே, சூரத்துல் மாயிதாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறான், ஒரு பெரிய வகுப்பை அல்லாஹு தஆலா நடத்துகின்றான். யாரை பற்றி? யூதர்களை பற்றி. அதுவும் யார் இந்த யூதர்கள்? பனு நதீர் என்ற வம்சத்தைச் சேர்ந்த, மதீனாவிலே வசித்துக் கொண்டிருந்தவர்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரையும் சஹாபாக்களையும் கொல்வதற்காக பல சதித்திட்டங்களை தீட்டினார்கள். மதீனாவிலே சிறுபான்மையினராக இருந்து கொண்டு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சியின் கீழ் இருந்து கொண்டு நபியை கொள்வதற்காக திட்டம் தீட்டினார்கள், சஹாபாக்களை கொள்வதற்காக திட்டம் தீட்டினார்கள், வஞ்சகம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், நபியே இந்த யூதர்களிடமிருந்து மோசடிகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள், இவர்கள் மோசடி செய்து கொண்டே இருப்பார்கள், ஒப்பந்தங்களை முறித்துக் கொண்டே இருப்பார்கள். இல்லா கலீலம் என்றும் இவர்களில் சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் பாவிகளாக இருப்பார்கள், உங்களை கொள்வதற்கு உங்களுக்கு சதித்திட்டம் தீட்டுவதற்குத்தான் அவர்கள் முயற்சி செய்வார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு என்ன பண்பை கற்றுத் தருகிறான் பாருங்கள். ஃபஅஃபு அன்ஹும், நபியே நீங்கள் இவர்களிடத்தில் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்கள். இங்கே யூதர்கள் நபியை கொள்வதற்காக சதி திட்டம் தீட்டுகின்றார்கள், அதற்கான சதி வேலைகளை செய்கிறார்கள், வஞ்சகம் செய்கிறார்கள். அதை அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான். சொல்லிக்காட்டிவிட்டு நம்முடைய நபிக்கு சொல்கிறான், நபியே நீங்கள் உடனே பழிவாங்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து விடாதீர்கள், நீங்கள் கோபப்பட்டு விடாதீர்கள், உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள். இந்த முஸ்லிம்களுடைய பலவீனம் இது சகோதரர்கள். எழக்கூடிய அந்த உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி விடுகின்றார்களே தவிர மார்க்கத்தை முன்வைத்து மார்க்கம் என்ன வழிகாட்டுதலை சொல்கிறது, இந்த நேரத்தில் நாம் எப்படி விசாரிக்க வேண்டும், பொறுமை காக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சிறந்த பண்புக்கு அவர்கள் உதாரணமாக நடந்து கொள்வதில்லை. எங்கேயாவது சில நிகழ்வுகளை கேட்டால் உடனே அதற்கு ஒரு ரியாக்ஷன், அதற்கு வன்முறையை கொண்டும் அதற்கு பலத்தை கொண்டும் எதிர்ப்பு தெரிவிப்பதுதான் மார்க்கம் என்பதாக சிலர் புரிந்து கொண்டிருக்கின்றார்களே. அவர்கள் தங்களுடைய கல்வி மான்களை அணுகினார்களா, தங்களுடைய மார்க்க அறிஞர்களிடத்தில் அணுகி அதற்குண்டான விளக்கம் கேட்டார்களா, இப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த தருணத்திலே என்று? பெரும்பாலும் பாருங்கள் சகோதரர்களே, நான் இந்த இடத்திலே வேதனையாக சொல்லி காட்டுகிறேன், முஸ்லிம் வாலிபர்கள் அதுபோன்று முஸ்லிம் தலைவர்களில் பலரும் கூட தங்களுடைய அறிஞர்களை புறக்கணித்து இந்த முஸ்லிம் சமுதாயத்தை வழிநடத்த நினைக்கின்றார்கள். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது வாலிபர்களின் தலைவர்களாக இருக்கட்டும், வேறு ஜமாத்துகள் அல்லது இயக்கங்களாக அமைப்புகளாக இருக்கட்டும், தங்களுடைய சமுதாயத்தின் மூத்த அறிஞர்களிடத்திலே இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது, இந்த பிரச்சனைக்கு மார்க்கம் என்ன வழிகாட்டுகிறது, குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதை கேட்டு அதற்கேற்ப தங்களது சமுதாயத்தை வழிநடத்துகின்றார்களா என்றால் இல்லை. அதையெல்லாம் அவர்கள் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு உடனே தங்களுடைய உணர்வுகள், தங்களது உணர்ச்சிகள், தங்களுடைய வேகங்களை அளவு கடந்து காட்டுவதுதான் மார்க்க பற்று என்பதாக நினைக்கிறார்கள். இங்கே பாருங்கள், நபியை கொள்வதற்கு திட்டம் தீட்டினார்கள் என்று அல்லாஹ் நபிக்கு அறிவிக்கின்றான். அப்படி அறிவித்ததற்கு பிறகு நபிக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான், நபியே பெருந்தன்மையோடு அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள், வஸ்ஃபஹ் அவர்களை தண்டிக்க நினைக்காதீர்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், அல்லாஹு தஆலா பெருந்தன்மையோடு பிறருக்கு உபகாரம் செய்து பிறர் தீமை செய்தாலும் கூட அந்த தீமைக்கு தீமையை பதிலாக கொடுக்காமல் மன்னிப்பையும் விட்டுக் கொடுத்தலையும் சகிப்பையும் பதிலாக கொடுக்கின்றார்களே, இத்தகைய நன்மக்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான். அன்பு சகோதரர்களே, இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இடத்திலே இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகின்றார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றான். எந்த யூதர்கள் நபியையும் தோழர்களையும் கொள்வதற்காக திட்டம் தீட்டினார்களோ அவர்களை மன்னிக்க வேண்டும், அதற்காக அவர்களை தண்டிக்க வேண்டாம், அவர்களை நீங்கள் பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டுவிடுங்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு வழிகாட்டுகின்றான். அன்பு சகோதரர்கள், இதுதான் மார்க்கம். மார்க்கத்தில் பழி வாங்குவதற்கு அனுமதி இருக்கிறது. அதற்கு பல நிபந்தனைகளை அல்லாஹ் கொடுத்து அதற்கான அந்த சூழ்நிலையை அல்லாஹு தஆலா வரையறுத்து விடுகின்றான். அது போக வாழ்க்கையின் அத்தனை கட்டங்களிலும் பிற சமுதாயத்தவர்களோடு நாம் பழகக்கூடிய வியாபார ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ, அரசியல் ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ, இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் மன்னிப்பையும் விட்டு கொடுத்தலையும் பெருந்தன்மையையும் சகிப்புத்தன்மையையும் அடிப்படையாக வைத்துத்தான் பழக வேண்டும் என்று அல்லாஹுடைய வேதம் நமக்கு வழிகாட்டுகின்றது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு நமக்கு வழிகாட்டுகின்றார். சூரா தகாபுன் 64வது அத்தியாயத்திலே ஒரு பெரிய சம்பவத்தை அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகின்றார். மக்காவிலிருந்து பலர் ஹிஜ்ரத் செய்து மதீனா வருவதற்காக, அதுபோன்று இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்காவை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருவதற்காக அந்த சஹாபாக்கள் முஸ்லிம்கள் விரும்பினார்கள், முயற்சி செய்தார்கள். சகோதரர்களே, அந்த நேரத்திலே அவர்களுடைய குடும்பத்தார்கள், கவனமாக கேளுங்கள், இஸ்லாமை ஏற்று ஒருவர் நபியை சந்திக்க வேண்டும், நபியினுடைய ஊருக்கு செல்ல வேண்டும், மதீனாவுக்கு செல்ல வேண்டும், ரசூலுல்லாஹை பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட ஆசையாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நபி இல்லாத இந்த காலத்திலேயே நபியை பற்றி கேள்விப்படும் போது, படிக்கும் போது, அந்த நபியை நாம் பார்க்க வேண்டாமா, பார்த்திருக்க வேண்டாமா, அவர்களது காலத்திலே நாம் பிறந்திருக்க வேண்டாமா என்ற ஆசை ஏற்படுகின்றதே. அல்லாஹுடைய தூதர் உயிராக இருக்க, அவர்கள் மதீனாவிலே இருக்க, அப்போது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும். அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய மனைவிகள், அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு தடையாக இருக்கிறார்கள். நீங்கள் எங்களை விட்டு செல்லாதீர்கள். கணவன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், மனைவி ஏற்கவில்லை, பிள்ளைகள் ஏற்கவில்லை, அல்லது பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டிருந்தால் பெற்றோர் ஏற்கவில்லை, மனைவி ஏற்றுக்கொண்டிருந்தால் கணவன் பிள்ளைகள் ஏற்றிருக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாக சூழ்நிலை அங்கே நிலவியிருந்தது. ஆனால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய இஸ்லாம் தனக்கு பாதுகாப்பாக கிடைத்தால் போதும் என்று அவர்கள் மக்காவில் இருந்து சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருவதற்காக முயற்சி செய்த போது அவர்களுடைய குடும்பத்தார்கள் அதற்கு தடையாக இருந்தார்கள். பல முயற்சி செய்து அந்த தடைகளை எல்லாம் மீறி அந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் மதீனா வந்து சேர்ந்து விட்டார்கள். சேர்ந்ததற்கு பிறகு அங்கே பார்க்கின்றார்கள், தனக்கு முன்னால் இஸ்லாமை ஏற்றவர்கள் எல்லாம் ஏற்ற உடனேயே நபியினுடைய சபைக்கு வந்து இத்தனை போர்களிலே கலந்து கொண்டார்களே, இவ்வளவு ஹதீஸுகளை குர்ஆனை மனப்பாடம் செய்து விட்டார்களே, நபியுடைய தோழமையில் இவ்வளவு பெரிய ஒரு காலம் அவர்களுக்கு கிடைத்து விட்டதே என்று அந்த சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் ஏற்படுகிறது. இன்று நமக்கு நாம் சம்பாதிக்கின்ற செல்வம் தவறினால் நமக்கு கவலை ஏற்படும், நம்முடைய கையில் உள்ள செல்வம் சொத்து தவறிவிட்டால் நமக்கு கவலை ஏற்படும். ஆனால் சகோதரர்களே, சஹாபாக்களிடத்திலே மதிப்பு மிக்க ஒன்று இருந்ததென்றால் அது மார்க்கம்தான். சஹாபாக்களிடத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒன்று, ஆசைப்படக்கூடிய ஒன்று, நாட்டம் கொள்ளக்கூடிய ஒன்று இருந்ததென்றால் அது அல்லாஹ்வுடைய மார்க்கம்தான். அந்த தோழர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பு. நான் இவ்வளவு தாமதமாக வந்தேனே மதீனாவுக்கு, ரசூலுல்லாஹோடு எனக்கு குறுகிய காலம் தானே கிடைத்தது, இவ்வளவு ஹதீஸுகள் வசனங்கள் தவறிவிட்டனவே, இத்தனை போர்கள் தவறிவிட்டனவே, இதெல்லாம் இந்த கவலையானது அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு வேகத்தை ஏற்படுத்தி என்ன செய்ய நினைத்தார்கள், கவனமா கேட்கிறீங்களா, என்ன செய்ய நினைத்தார்கள், திரும்ப மக்காவுக்கு சென்று அந்த கிராமங்களுக்கு சென்று தன்னுடைய மனைவி மக்களை தண்டிக்க நினைத்தார்கள், அவர்களிடத்தில் சண்டை செய்ய நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஹிஜ்ரத் செய்து செல்வதற்கு தடையாக இருந்தவர்களிடத்திலே அவர்கள் எதிர்ப்பை காட்டி அவர்களிடத்தில் பழிவாங்க நினைத்தார்கள். சகோதரர்களே, இந்த நேரத்தில் தான் தகாபுனுடைய 14வது வசனத்தை ரப்புல் ஆலமீன் இறக்குகின்றான். இந்த வசனத்தை கேளுங்கள், இதற்கு பிறகு சில நிகழ்வுகளையும் நீங்கள் இங்கே நீங்கள் உணர வேண்டும். அல்லாஹ் இப்படி கூறுகிறான், கவனிக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவன் லக்கும். முமின்களே, உங்களது மனைவிமார்களில், உங்களது பிள்ளைகளில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள். அதாவது நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டீர்கள், அவர்கள் இஸ்லாமை ஏற்கவில்லை. நீங்கள் ஹிஜ்ரத் செய்வதை அவர்கள் விரும்பவில்லை. நீங்கள் நபியோடு வந்து சேருவதை அவர்கள் விரும்பவில்லை. நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு செல்வதை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் தடுக்கின்றார்கள் என்ற காரணத்தால் நீங்கள் ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்து விடாதீர்கள். அவர்கள் தடுக்கின்றார்கள் என்ற காரணத்தால் மதினாவிற்கு செல்லாமல் இருந்து விடாதீர்கள். நீங்கள் மதினாவிற்கு செல்லுங்கள். பிறகு என்ன? மதினாவிற்கு சென்றதற்கு பிறகு இவ்வளவு காலம் தங்களை தடுத்து விட்டார்களே தங்களது குடும்பத்தார், பெற்றோர், தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள் என்று, அவர்கள் மீது உங்களுக்கு கோபம் வருகிறதா? இங்கே பாருங்கள், மூன்று கட்டளைகளை ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகின்றான். மூன்று கட்டளைகளை ரப்புல் ஆலமீன் இங்கே கொடுக்கின்றான். அவர்களோடு நீங்கள் பெருந்தன்மையாக நடந்து கொண்டால், நீங்கள் அவர்களை பழி வாங்காமல் விட்டுவிட்டால், அவர்கள் செய்த இந்த அநியாயத்தை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்து விட்டால், இன்னல்லாஹ கஃபூரு ரஹீம், அல்லாஹ் உங்களையும் மன்னிக்கக்கூடிய மன்னிப்பாளனாக, உங்கள் மீது கருணை காட்டக்கூடிய கருணையாளனாக இருக்கின்றார். சகோதரர்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தனைக்கு கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு போகக்கூடாது என்று தடுத்தவர்கள், ஹிஜ்ரத் செய்யக்கூடாது என்று தடையாக இருந்தவர்கள் யார்? மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த சஹாபாக்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றான். பாருங்கள், இன்று ஒரு கூட்டம் இஸ்லாமின் பெயரால், மார்க்கத்தின் பெயரால், இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரால் தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை எல்லாம் கொள்வதை பரவு கட்டாய கடமையாக கருதுகின்றது. தாய் அனுமதி தரவில்லை என்றால் அந்த தாயை உனது கையால் சுட்டுவிட்டு நீ இடத்திலே வந்து சேர வேண்டும் என்று ஒரு கூட்டம் இஸ்லாமின் பெயரை கொண்டு வழிநடத்துகின்றது. இவர்களுக்கும் இஸ்லாமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் யோசித்து பாருங்கள். இவர்கள் இஸ்லாமிலிருந்து நீங்கியவர்கள், இவர்களை விட்டு இஸ்லாம் நீங்கியது. இங்கே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து தடுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து தடுத்தவர்கள், நபியிடத்திலே செல்ல வேண்டாம் என்று தடுத்தவர்கள், அவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் வழிகாட்டுகிறது. பாருங்கள், மூன்று கட்டளைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். சூரா தகாபுருடைய 14வது வசனம், وَإِن تَعْفُوا பெருந்தன்மையாக நடந்து கொண்டால், وَتَصْفَحُوا நீங்கள் பழிவாங்காமல் அவர்களை விட்டுவிட்டால், وَتَغْفِرُوا அவர்களின் அந்த குற்ற செயலை நீங்கள் மன்னித்து விட்டால், அல்லாஹ் தஆலா எப்படி ஆர்வம் ஊட்டுகிறான் பாருங்கள். فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ, அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், உங்களை மன்னிப்பான். ரஹீமுன், அல்லாஹ் மகா கருணையாளன், நீங்கள் எப்படி அவர்களிடத்திலே கருணையாக நடந்து கொண்டீர்களோ அல்லாஹ் உங்களிடத்திலே கருணையாக நடந்து கொள்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பண்பை கொண்டுதான் பிற மக்களுடைய உள்ளங்களை நாம் வெற்றி கொள்ள முடியும். உள்ளங்களை வெற்றி கொள்ளாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எப்படி எடுத்துச் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். மன்னிக்கின்ற அந்த மனப்பக்குவம் இல்லாமல் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகளை மறந்து மன்னிக்கவில்லை என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி எடுத்துச் சொல்ல முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றான், லதஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும், நபியே மூமின்களே, கண்டிப்பாக நீங்கள் இணை வைப்பவர்களிடமிருந்தும் யூதர்களிடமிருந்தும் உங்களுக்கு மன வருத்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளை பேச்சுகளை நீங்கள் செவியுறுவீர்கள். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால், நீங்கள் தக்குவாவுடையவர்களாக இருந்தீர்கள் என்றால், அவர்களின் சூழ்ச்சிகள் உங்களுக்கு எந்த தொந்தரவையும் தீங்கையும் ஆக்காது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படைகளிலே ஒன்று, நாம் செவியிடக்கூடிய நம்முடைய மனதுக்கு வருத்தத்தை தரக்கூடிய அந்த பேச்சுகளை பிறரிடமிருந்து கேட்கும் போது நாம் சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்ததோடு நம்முடைய நஃப்ஸை அடக்கி நாம் பொறுமையாக இருக்கும் போதுதான் அவர்களுக்கு மார்க்கத்தை அடுத்து சொல்வதற்குண்டான வாய்ப்பை பெறுகிறோம். ஆகவேதான் குர்ஆனுடைய பல வசனங்களை நீங்கள் பார்க்கலாம், வலா யஹ்சுன்க கவுலுஹும் இன்னா நஅலமு மா யுஸ்ரூன் வமா யுஅலினூன். நபியே, அவர்களது பேச்சு உங்களை கவலையில் துக்கத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். நமக்கு தெரியும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள், மறைவில் என்ன பேசுகிறார்கள், சபையில் என்ன பேசுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்களது பேச்சால் நீங்கள் மன வருத்தத்துக்கு ஆளாகி விடாதீர்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இந்த மன்னித்தலையும் விட்டுக் கொடுத்தலையும் பெருந்தன்மையும் வைத்திருக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை பாருங்கள், وَجَزَاءُ سَيِّئَةٍ سَيِّئَةٌ مِثْلُهَا فَمَنْ عَفَا وَأَصْلَحَ فَأَجْرُهُ عَلَى اللَّهِ إِنَّهُ لَا يُحِبُّ الظَّالِمِينَ وَلَمَنْ انْتَصَرَ بَعْدَ ظُلْمِهِ فَأُولَئِكَ مَا عَلَيْهِمْ مِنْ سَبِيلٍ إِنَّمَا السَّبِيلُ عَلَى الَّذِينَ يَظْلِمُونَ النَّاسَ وَيَبْغُونَ فِي الْأَرْضِ بِغَيْرِ الْحَقِّ أُولَئِكَ لَهُمْ عَذَابٌ أَلِيمٌ وَلَمَنْ صَبَرَ وَغَفَرَ إِنَّ ذَلِكَ لَمِنْ عَزْمِ الْأُمُورِ. انْبُ سَهُودَرْنِ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், கண்டிப்பாக பல சமுதாயங்களுக்கு மத்தியிலே வாழும்போது அங்கே சில விஷமிகள் இருப்பார்கள், சமுதாயத்தின் ஒற்றுமையை குலைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், பிற சமுதாயத்தின் மீது துவேஷம் காட்டக்கூடியவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் பழிவாங்க நினைத்தால் அவர்கள் எந்த அளவு உங்களுக்கு அநியாயம் செய்தார்களோ அதற்கேற்ப நீங்கள் பழி வாங்கலாம். அவர்கள் உங்களுக்கு தொந்தரவுக்கு ஏற்ப அந்த அநியாயத்திற்கு ஏற்ப கூடுதல் இல்லாமல் குறைவு இல்லாமல் கூடுதல் இல்லாமல் நீங்கள் பழிவாங்குவதாக இருந்தால் பழிவாங்கலாம். ஆனால் ரப்பு என்ன சொல்கிறான், யார் பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறார்களோ, இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்களோ, அவருடைய கூலி கண்டிப்பாக அல்லாஹ்விடம் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டுகின்றான், ஒன்று பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள், இரண்டாவது இரண்டு சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கின்ற அந்த பிணக்குகளை நீக்கி இணக்கத்துக்கு வாருங்கள், இணக்கம் யார் விரும்புகிறார்களோ அவர்களுடைய கூலி கண்டிப்பாக அல்லாஹ்விடம் இருக்கிறது. பிறகு ரப்பு கூறுகிறான், வலமன் சபர வகஃபர் இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், யார் பொறுமையாக சகித்துக் கொள்வார்களோ யார் மன்னிப்பார்களோ கண்டிப்பாக அதுதான் வீரம், அதுதான் உயர்ந்த பண்பு என்று கூறுகிறார். சகோதரர்களே, பழி வாங்குவதற்குரிய அனுமதி அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தும் யார் மன்னிக்கின்றார்களோ யார் விட்டுக் கொடுக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்தவர்களாக கூறுகிறான். அவர்களுடைய அந்த செயலை அல்லாஹ் பாராட்டுகின்றார். அவர்களுக்கு கண்டிப்பாக நற்கூலி அல்லாஹ்விடத்திலே கடமையாக இருக்கிறது. فَمَنْ عَفَا وَأَصْلَحَ فَأَجْرُهُ عَلَى اللَّهِ, யார் மன்னிப்பார்களோ யார் அந்த இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வார்களோ அவர்களுடைய கூலி கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இங்கே இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், தனக்கு அநியாயம் செய்தவர்களை யார் மன்னித்து அதற்காக தண்டிக்காமல் விட்டு விட்டார்களோ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது என்றால் இவர்களை அல்லாஹ் மன்னிப்பான், இவர்களுடைய பிழைகளை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மார்க்கம் இத்தகைய உயர்ந்த பண்பின் மீது அமைக்கப்பட்டது. நீங்கள் குர்ஆனை கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்கள். இங்கு நமது சமுதாய மக்களுக்கு மத்தியிலே, குறிப்பாக இன்று வாலிபர்களுக்கு மத்தியிலே என்ன ஒரு பிரச்சனை நிலவுகிறது என்று சொன்னால், பழிவாங்கக்கூடிய அந்த உணர்வு சில இடத்திலே மிகுந்திருக்கிறது. சில இடத்திலே நாம் அவர்கள் செய்ததற்கு பதில் கொடுக்கவில்லை என்றால் நாம் அங்கே பலவீனம் பட்டவர்களாக கோழையாக அடையாளம் காணப்பட்டு விடுவோமா, அல்லது நம்முடைய அந்த மரியாதை என்ன இருக்கிறது, இப்படியான ஒரு சந்தேகங்கள் அவர்களிடத்திலே ஏற்படுகின்ற காரணத்தாலும், இன்னும் சில வசனங்களுக்கு துவேஷத்தின் அடிப்படையிலே அங்கே அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்ற காரணத்தாலும், சில இடங்களில் சில குழுக்களின் தவறான சிந்தனைகளுக்கு ஏற்ப அவர்கள் அங்கே மூளை சலவை செய்யப்படுகின்ற காரணத்தால், அன்பு சகோதரர்களே, இன்று அவர்கள் என்ன எண்ணி வைத்திருக்கிறார்கள் என்றால், கண்டிப்பாக பழிவாங்க வேண்டும், கண்டிப்பாக எதிர்த்து நிற்க வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் பதிலடி நாம் கொடுத்தாக வேண்டும், எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்வதற்கு விட்டுக் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மூர்க்கமான போக்கு நம்முடைய சில வாலிபர்களிடத்திலே உருவாகி அதனுடைய ஒரு பெரிய பயங்கரமான ஆபத்தை தான் அன்பிற்குரியவர்களே இன்று முழு சமுதாயமாக நாம் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் ஏற்படக்கூடிய அந்த பின் தீய விளைவுகளால் நம்முடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்று நாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனை நீங்கள் எடுத்து பாருங்கள். இது விஷயமாக நீங்கள் குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்ய ஆரம்பித்தார், படிக்க ஆரம்பித்தார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளில் இருந்து இன்னும் பல சம்பவங்களில் இருந்து விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, பெருந்தன்மையாக இருப்பது, இதைத்தான் மார்க்கத்திலே நமக்கு புகட்டிக் கொண்டே இருக்கிறான், கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இரண்டு சகோதரர்கள், ஒருவர் இன்னொருவரை கொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார், அதற்காக அவர் ஆசைப்படுகின்றார். அப்போது இன்னொரு சகோதரர் அவருடைய செயலை அல்லாஹு தஆலா நமக்கு எப்பேற்பட்ட ஒரு வரலாற்று படிப்பினை பாடமாக சொல்லி காட்டுகின்றார். பாருங்கள், சூரா மாயிதாவுடைய 27-30 வரை உள்ள அந்த வசனங்களை கொஞ்சம் படித்து பாருங்கள். ஒருவர் சொல்கிறார், கண்டிப்பாக நான் உன்னை கொல்வேன் என்று சொல்கிறார், கண்டிப்பாக நான் உன்னை கொலை செய்வேன் என்று கூறுகிறார். அதற்கு மற்றவர் சொல்கிறார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தஆலா அந்த குர்பானி பலிகளை தக்வா உள்ளவர்களிடமிருந்துதான் அங்கீகரிக்கிறார். உன்னிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு காரணம் உன்னிடத்திலே தக்வா இல்லை, நீ என்னை கொன்று விடுவதால் இந்த பிரச்சனை முடிந்து விடாது, மேலும் நீ அநியாயத்திற்கும் பாவத்திற்கும் தான் ஆளாகுவாய் என்று அழகிய முறையிலே தன்னுடைய சகோதரிடத்திலே அவர் பேசுகிறார். பாருங்கள், அல்லாஹ் நமக்கு எப்படி படிப்பினை சொல்லி காட்டுகின்றார். ஒரு சகோதரன் தனது சகோதரனை பார்த்து சொல்கிறான், சத்தியமாக திட்டமாக நான் உன்னை கொள்வேன் என்று கூறுகிறார். அல்லாஹு தஆலா நல்ல சகோதரனுடைய அந்த வார்த்தையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அவர் சொல்கிறார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், தக்வா, நான் அந்த தக்வாவை பெற்றுக்கொண்டேன், அல்லாஹ் என்னிடமிருந்து அங்கீகரித்தான், நீனும் அந்த தக்வாவுடைய வழிக்கு வந்துவிடு என்று அழைக்கிறான். இப்படி அழகிய அந்த கருத்து பரிமாற்றங்கள், உபதேசங்கள், சகோதரர்களே இது நம்மிடத்தில் வேண்டும். ஒருவர் நபியை ஏசுகிறார் என்றால், ஒருவர் குர்ஆனை அவமதிக்கிறார் என்றால், உடனே அங்கே பழிவாங்குவது நம்முடைய ஒரு செயலாக இருக்கக்கூடாது. ஏன் அவர் குர்ஆனை பழிக்கின்றார் அல்லது அவமதிக்கின்றார், அவர் குர்ஆனை முன்பின் தெரிந்திருக்கின்றாரா, ஏன் நாம் அவரிடத்தில் பேசக்கூடாது, ஏன் அவருக்கு குர்ஆனுடைய அந்த உபதேசங்களை அவருக்கு எடுத்துச் சொல்லக்கூடாது, முஸ்லிம்களுடைய எந்த ஒரு செயல் அவருடைய உள்ளத்தை பாதித்திருக்கிறது, அதை எப்படி அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த கசப்பை வெளியாக்குவது, சிந்தித்து பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இதற்கு முன்பு நாம் சில வாரங்களுக்கு முன்பு நடத்திய அந்த அமர்வுகளிலே சில சம்பவங்களை விரிவாக பார்த்தோம். ஹைபர் போரிலே விஷம் வைத்து கொள்வதற்காக விருந்தளித்த அந்த பெண், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து ஒரு மாமிசத்தை எடுத்து மென்று விட்டார்கள். அதனுடைய வழியை உணர்கிறார்கள். அந்த பெண்ணை அழைத்து கேட்கிறார்கள், பெண்ணே ஏன் விஷம் வைத்தாய் என்று. பெண்ணே ஏன் விஷம் வைத்தாய் என்று கேட்கிறார்கள். கொள்வதற்காக விஷம் வைத்து கொடுத்த அந்த பெண்ணை கூப்பிட்டு அவர்கள் அந்த பெண்ணிடத்தில், யகுதி பெண்ணிடத்தில் நபி அவர்கள் பேசுகிறார்கள், ஏன் இப்படி செய்தாய் என்று. தெரிந்த உடனே அவருடைய கழுத்தை சீருங்கள், சின்னாபின்னமாக வெட்டி தூக்கி எறியுங்கள். அப்படியா செய்தார்கள், கூப்பிட்டார்கள், அழைத்தார்கள், பேசினார்கள். ஏன் அந்த பெண் கூறுகிறார், நீங்கள் நபியாக இருந்தால் இந்த விஷம் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் ஆட்சியை விரும்பக்கூடிய ஒரு மன்னனாக இருந்தால் இந்த விஷம் உங்களை கொன்றுவிடும். உங்களது பிரச்சனையிலிருந்து நாங்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை கொல்வது உன்னால் முடியாது என்று கூறி அந்த பெண்ணை மன்னித்து அனுப்பி விடுகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த உணவை சாப்பிட்ட நபித்தோழர்களிலே சிலர் இறந்துவிட்ட காரணத்தால் தான் கிசாஸின் அடிப்படையிலே அந்த பெண் கொல்லப்படுகிறார். தன்னை கொல்வதற்காக விஷம் வைத்த அந்த பெண்ணிடத்திலே கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த பேசக்கூடிய ஹிவார் என்று சொல்வார்கள். அவருடைய கருத்தை கேட்பது, பிறகு அந்த சந்தேகத்திற்கு பதில் சொல்வது, அவருடைய சந்தேகத்தை கேட்பது, அந்த சந்தேகத்திற்கான தீர்வை சொல்வது, அவருடைய உள்ளத்தில் உள்ள குழப்பத்தை நாம் அறிய முயற்சிப்பது, அந்த குழப்பத்தை அழகிய ஆதாரங்களை கொண்டு நீக்குவது, இதற்கு என்ன நாம் முயற்சி செய்திருக்கிறோம்? நபியை பற்றி, இஸ்லாமை பற்றி ஒருவர் ஏசினால் அதற்காக இன்று வெகுண்டு எழுகிறோம். கண்டிப்பாக உள்ளத்தால் அந்த ஒரு உணர்வு இருக்க வேண்டும். ஆனால் அவர் இப்படி நடந்து கொள்வதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹி பற்றி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தின் பெருந்தன்மை, மன்னிப்பை பற்றி, உயர்ந்த பண்பாடுகளை பற்றி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? அதற்கு நாம் என்ன செய்தோம் என்பதை பற்றி அங்கே நாம் யோசிக்க தவறிவிடுகின்றோமே சகோதரர்களே. இங்கே பாருங்கள், அந்த சகோதரர் சொல்கிறார், லைம் பஸத்த இலைய யதக்கலி தக்துலனி மா انا பிபாஸதி யதிய இலைக்கலி அக்துல. சகோதரனே, நான் இவ்வளவு சொல்லியும் நீ என்னை கொன்றே ஆக வேண்டும் என்று கொலை செய்வதற்காக உனது கரத்தை என்னை நோக்கி நீ நீட்டிவிட்டாலும் கூட, நீ என்னுடைய நோக்கி கத்தியை உருவி விட்டாலும் கூட, உன்னை கொள்வதற்காக நான் எனது கரத்தை நீட்ட மாட்டேன். எப்பேற்பட்ட பெருந்தன்மை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் பாருங்கள். மன்னிக்கின்ற அந்த மனப்பக்குவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் பாருங்கள். நாம் என்ன செய்கிறோம்? இதை ஒரு சம்பவமாக, ஹாபில் காபிலுடைய சம்பவம், ஒரு பெண் விஷயத்திலே ஏற்பட்ட ஒரு சண்டை என்பதாக ஒரு சரித்திரமாக படித்துவிட்டு நாம் சென்று விடுகின்றோமே தவிர, இதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தூது என்ன, என்ன செய்தியை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை நம்பக்கூடியவர்களின் உள்ளத்திலே விதைக்க விரும்புகிறார்? ஒரு சகோதரன் உன்னை கொள்வேன் என்று சொல்கிறான், மீண்டும் சொல்கிறான், அச்சுறுத்தி விடுகின்றான், வாளை உருவி விடுகின்றான், அதற்காக தயாராகி வந்து விடுகின்றான். அந்த நேரத்தில் இன்னொரு சகோதரன் சொல்கிறான், நீ என்னை கொல்வதற்காக வந்தாலும் கூட நான் எனது கரத்தை நீட்ட மாட்டேன். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நான் அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன். அன்பு சகோதரர்களே, இது ஏதோ முந்தைய சமுதாயத்தில் நடந்த நிகழ்வாக குர்ஆன் நமக்கு எடுத்துச் சொல்லவில்லை. இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்க வேண்டிய பாடமாக, படிப்பினையாக, குணமாக அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான். சரி, அடுத்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் எப்பேற்பட்ட நபி, கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர். அந்த மக்கள் இவர்கள் தௌஹீதை கூறிய ஒரே காரணத்திற்காக, கவனியுங்கள், தௌஹீதை கூறிய ஒரே காரணத்திற்காக அவர்களை நெருப்பு குண்டத்திலே போட்டார். தூக்கி எறிந்து விட்டார்கள். நாட்கள் ஆயின, நெருப்புகள் அணைந்தன. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த நெருப்பில் இருந்து வெளியேறுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, இப்பேற்பட்ட ஒரு படிப்பினை அல்லாஹ் இங்கே வைத்திருக்கிறான். பாருங்கள், இப்ராஹிம் நபியுடைய மில்லத்தை பின்பற்றுங்கள், இப்ராஹிம் நபியுடைய பாதையை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு வலியுறுத்துகின்றானே, நமக்கு வலியுறுத்துகின்றானே. எந்த விஷயத்தில், எத்தனை குணங்களில் அல்லாஹ் வலியுறுத்துகிறான் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இப்படியெல்லாம் நடந்ததற்கு பிறகு சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த மக்களை விட்டுவிட்டு செல்கிறார்கள். சலாமுன அலை சஸ்தஃகிருலக ரப்பி இன்னஹு கானபி ஹஃபியா வஅஅதஜிலுகும் வமா தஜுஊன மின் துனில்லாஹ் வஅதுஉ ரப்பி அஸா அல்லா அகூன பி துஆயி ரப்பி ஷகியா. தனது தந்தையை பார்த்து, தனது சமூக மக்களை பார்த்து இப்ராஹிம் சொல்லுகின்றார்கள் அலைஹி ஸலாத்து வஸலாம், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, ஷைத்தானிடமிருந்தும் உங்களது நஃப்ஸுடைய தீங்குகளில் இருந்தும் இந்த வழிகேட்டில் இருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. சலாமுன அலை, காஃபிர்களுக்கு சலாம் சொல்லும் போது ஒரு முஸ்லிமுக்கு இந்த நியத் இருக்க வேண்டும். ஒரு காஃபிர் இறை மறுப்பாளரோ இஸ்லாமிற்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லும் பொழுது என்ன நீயத்தில் சலாம் சொல்ல வேண்டும் என்றால், உன்னை ஷைத்தான் அவனுடைய பிடியிலே சிக்க வைத்து வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான், அந்த வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக, நேர் வழிக்கு நீ திரும்ப வேண்டும். சலாமுன அலை சொல்கின்றார்கள், தந்தையே நான் உங்களுக்காக எனது இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பேன், அவன் என் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான் என்று கூறிவிட்டு தனது சமுதாய மக்களை எல்லாம் ஊரை விட்டு வெளியே செல்லும் போது தனது சமுதாய மக்களை எல்லாம் பார்த்து சொல்லுகின்றார்கள், நான் உங்களை விட்டு விலகிச் செல்கிறேன், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டு விலகிச் செல்கிறேன், நான் எனது ரப்பிடத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன், கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனையை எனது ரப்பு ஏற்றுக்கொள்வான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை நம்முடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்ட சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? இன்று சிலர் இந்த நபியுடைய மில்லத்தின் பெயரை வைத்து பயங்கரவாதத்திற்கு தீவிரவாதத்திற்கு துணை போகின்றார்களே. காஃபிர்களை விட்டு விலகுகிறேன் என்று சொன்னார்களே தவிர உங்களை கொள்வேன் என்று சொல்லவில்லை, உங்களை ஒழிப்பேன் என்று சொல்லவில்லை, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்பேன், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று. இது மார்க்கம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீன் இது. ஒருவர் நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த கொள்கையை அவர்கள் மீது திணிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பனு நதீருடைய குடும்பம், அதுபோன்று யூதர்களுடைய சில குடும்பம் மதீனாவிலே மிக அதிகமாக அநியாயங்களை செய்த போது, வஞ்சகங்களை, தந்திரங்களை, சூழ்ச்சிகளை செய்த போது அவர்கள் மதீனாவை விட்டு விலக வேண்டும், மதீனாவை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அப்போது மதீனாவினுடைய அவுஸ் ஹஜ்ரத் அன்சாரிகள் அவர்களுடைய குடும்பத்தார்களின் அவர்களுடைய பிள்ளைகள் அந்த யூதர்களிடத்திலே வளர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளைகளையும் தங்களோடு அழைத்துக் கொண்டு அவர்கள் பயணம் செய்ய முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் இந்த அவுஸ் ஹஜ்ரத் குடும்பத்தார்கள் முஸ்லிமாகி விட்டவர்கள், எங்களுடைய பிள்ளைகளை இனி உங்களிடத்திலே நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் என்று வயது வந்த அந்த பிள்ளைகளை வலுக்கட்டாயமாக அந்த அவர்களுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்த அந்த யூதர்களிடமிருந்து பிரித்தார்கள். பிறகு அவர்களை இஸ்லாமை ஏற்க வேண்டும் என்று நிர்பந்திக்க நினைத்தார்கள். சகோதரர்களே, இந்த நேரத்தில் தான் சூரத்துல் பக்கராவுடைய 256வது வசனத்தை ரப்புல் ஆலமீன் இறக்கினான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த தீனிலே யாரையும் நீங்கள் நிர்பந்திக்க கூடாது. கத்தபையனருசுது மினல் கை, வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது. ஆகவே உங்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவர் பாலி பருவ வயதை அடைந்து விட்டார், அவர் ஏற்றிருக்கக்கூடிய அந்த கொள்கையை அவராக விரும்பி விட்டுவிட்டு இஸ்லாமிற்கு நுழையாதவரை நீங்கள் அவரை இஸ்லாமை ஏற்க வேண்டும் என்று நிர்பந்திக்க கூடாது, உங்களது பிள்ளைகளாக இருந்தாலும் சரியே. இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு பல சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகள் அந்த யூதர்களோடு செல்வதை பொறுத்து கொண்டார்கள், சகித்துக் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்காக. இது மார்க்கம் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய ஜீன் என்பது இப்படிப்பட்ட ஒரு விட்டுக் கொடுத்தல், வலுக்கட்டாயப்படுத்தாமல் அவர்களுடைய புரிதலின் அடிப்படையிலே அந்த மார்க்கம் அவர்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். இதுதான் அங்கே அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான், விரும்புகின்றான். இன்னும் கொஞ்சம் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்திலே உங்களுக்கு தெரியும், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாய மக்கள் எப்பேற்பட்ட ஒரு பெரிய அசிங்கமான, மிகப்பெரிய அநாகரிகமான ஒரு செயலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று. அந்த மக்களை அழிப்பதற்காக அல்லாஹ் வானவர்களை இறக்கினான். அந்த வானவர்கள் லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த ஊருக்கு செல்வதற்கு முன்பாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊருக்கு முதலாவதாக வருகிறார்கள், வந்து பேசுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு விருந்தளிக்கின்றார்கள். அந்த விருந்தை அவர்கள் சாப்பிட முடியவில்லை என்று பார்த்தவுடனே புரிந்து கொண்டார்கள் இவர்கள் மனிதர்கள் அல்ல என்பதாக. அதற்கு பிறகு வானவர்கள் என்று தெரிந்து கொண்டவுடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நீங்கள் எதற்காக வந்தீர்கள், ஏன் வந்தீர்கள் என்று. அப்போது அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள். இந்த சம்பவத்தை சூரா ஹூதிலே நீங்கள் பார்க்கலாம், சூரா தாரியாத்திலே நீங்கள் படிக்கலாம், அதுபோன்று சூரத்துல் ஹிஜ்ரிலே. சம்பவம் என்ன, அல்லாஹ் எப்படி சொல்லிக் காட்டுகின்றான், இப்ராஹிமுக்கு பயம் சென்றவுடன், இந்த மலக்குகள் ஏன் வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட உடனே அவர் நம்மிடத்திலே, அதாவது நம்முடைய மலக்குகளிடத்திலே தர்க்கம் செய்தார். யார் விஷயத்திலே, யார் விஷயத்திலே, பி கௌமி லூத், லூத்துடைய அந்த சமுதாய மக்களின் விஷயத்திலே. இந்த வசனத்து குரானுடைய அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். சகோதரர்களே, பாவத்தை தான் வெறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கூறியிருக்கிறானே தவிர, அந்த பாவம் செய்த மக்களை அல்ல, அவர்கள் திருந்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய அழைப்பு பணியின் அடிப்படை குணம். சகோதரர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன எதிர்பார்க்கிறார்கள், இந்த மக்கள் இன்னும் கொஞ்சம் விடப்பட்டால், சில காலங்கள் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டால் அவர்கள் திருந்துவார்களே, திருந்தக்கூடியவர்கள் அவர்களிலிருந்து திருந்து நேர்வழி பெறலாமே, அல்லாஹ்வுடைய அதாப் இப்போது வந்துவிட்டதே, இந்த மக்கள் அடிக்கப்பட்டு விடுவார்களே, இவர்களில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று தண்டனைக்கு ஆளாகி விடுவார்கள் என்று யுஜாதிலுனா ஃபீ கௌமி லூத், லூத்துடைய மக்களின் விஷயத்திலே நம்மிடத்தில் இப்ராஹிம் தர்க்கம் செய்தார். யா அல்லாஹ், ஏன் இப்போது தண்டனையை இறக்குகின்றாய் என்பதாக மலக்குகளை திருப்பி அனுப்புவதற்காக அவர் முயற்சி செய்கின்றார். அன்பு சகோதரர்களே, ஒரு நபியினுடைய உள்ளத்தை அறிந்த ரப்புல் ஆலமீன் அந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது கோபித்துக் கொள்ளவில்லை. அவர்கள் மீது அவன் ஏன் நம்மிடத்திலே இப்படி பேசுகிறாயே என்று அல்லாஹ் கேட்கவில்லை, மாறாக இப்ராஹிம் நபியை அல்லாஹ் புகழ்கிறான். 75வது வசனம் சூரா ஹூதை படித்து பாருங்கள், இன்ன இப்ராஹிம் லஹலீமுன் அவ்வாஹுமுனி, நிச்சயமாக இப்ராஹிம் ரொம்ப சகிக்கக்கூடியவராக இருந்தார், மிக பொறுமையாளராக இருந்தார், துவா கேட்பவராக இருந்தார், என் பக்கம் திரும்பக்கூடியவராக இருந்தார். இணையத்திற்குரியவர்களே, இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பண்பு. காஃபிர்கள் எல்லாம் அழிந்து விட வேண்டும், அவர்கள் எல்லாம் நாசமாகி விட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அழைப்பு பணியை யாரிடத்திலே செய்வீர்கள்? அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் அடிப்படை மன்னித்தல் இருக்க வேண்டும், விட்டுக் கொடுத்தல் இருக்க வேண்டும், பெருந்தன்மை இருக்க வேண்டும், நம்முடைய குணங்கள் அங்கே வெளிப்பட வேண்டும். சஹாபாக்களை பாருங்கள் சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் அதபுல் முஃரதிலே பதிவு செய்கிறார்கள். தாபியீன்களிலே பெரியவர் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள், அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் பெரிய சஹாபி, அவருடைய வீட்டிலே அவரிடத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் தனது அடிமை இடத்திலே கூறுகிறார்கள், ஒரு ஆட்டை அறுப்பீராக என்று, அறுத்து சமைப்பதற்காக விருந்தாளிகளுக்காக. அவர் ஆட்டை அறுத்து உரித்துக் கொண்டிருக்கும் போது அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்லுகின்றார்கள், முதலாவது ஃபப்த பிஜாரினல் யஹூதி, ஃபப்த பிஜாரினல் யஹூதி, முதலாவதாக நம்முடைய அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய யகூதிக்கு இந்த கறியிலிருந்து கொஞ்சம் கொடுத்து விடுங்கள் என்பதாக. அப்போது அமர்ந்திருந்த சஹாபா தாபிஈன்கள் கேட்டார்கள், அப்துல்லா அவர்களே, யகூதிக்கா கொடுக்க சொல்கிறீர்கள் என்று. அப்போது சொன்னார்கள் சகோதரர்களே, ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டாரின் விஷயத்திலே எங்களுக்கு அறிவுரை உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள், நாங்கள் பயந்தோம் அண்டை வீட்டாரை எங்களுடைய வாரிசாக நபி அவர்கள் ஆக்கி விடுவாரோ என்று. எத்தகைய பண்பை வெளிப்படுத்தினார். ஆகவேதான் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்திலே வருகிறது, அவர்களது வீட்டுக்கு அருகில் இருந்த யகூதி தன்னுடைய வீட்டை விற்கும் போது இரண்டு மடங்கு விலை சொல்கிறார். தன்னுடைய வீட்டை விற்கும் போது இரண்டு மடங்கு விலை சொல்கிறார். வாங்கியவர் கூறுகிறார், இந்த வீட்டுக்கு இவ்வளவுதான் விலை இருக்கும் போது இப்படி இரட்டிப்பாக நீங்கள் இந்த விலையை சொல்கிறீர்கள் என்று. அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரிதான், நீங்கள் சொன்னீர்களே இதுதான் விலை, ஆனால் நான் இரட்டிப்பாக ஏன் கேட்கிறேன் என்றால் என்னுடைய வீட்டுக்கு அண்டை வீட்டிலே இந்த சஹாபி இருக்கின்றார், அதற்காக நான் இந்த விலை கேட்கிறேன் என்று. சகோதரர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இந்த நற்குணம், இந்த பண்பாடு, இந்த ஒற்றுமை, இந்த சகிப்புத்தன்மை சமூகமாக வாழ்ந்து அவர்களுக்கு விட்டுக் கொடுத்ததையும் மன்னிப்பையும் நாம் வெளிப்படுத்தி அவர்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டு அதன் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுடைய உள்ளத்திலே சேர வேண்டும். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக அவர்கள் உருவாக வேண்டும். இது நம்முடைய லட்சியமாக நோக்கமாக இருக்க வேண்டும். வரலாற்றிலே நாம் படித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இந்த தீன் இப்படித்தான் இருந்தது. முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான் இருந்தார்கள். அவர்களிடத்திலே மன்னிக்கும் பெருந்தன்மை இருந்தது, விட்டுக் கொடுத்தல் இருந்தது, பிற மக்களோடு சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தார்கள். தாங்கள் ஆட்சியாளர்களாக இருக்கும் போது ஆட்சிக்கு கீழ் உட்பட்ட அந்த மக்களை அவர்கள் விரும்பி இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், ஆனால் அப்படி செய்யவில்லை. பல வரலாற்று ஆசிரியர்களுடைய குறிப்புகளை இது குறித்து நாம் படிக்கும் போது பார்த்தோம் சகோதரர்களே. அதிலே சிலவற்றை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த சபையிலே கூறுகிறேன். பாருங்கள், 1885 பிறந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் வில்லியம் ஜேம்ஸ் டுராண்ட் அவர்கள், இவர்கள் 1981 இறக்கிறார். ஒரு பெரிய ஒரு பல்சபா ஒரு துறையிலும் அதுபோன்று வரலாற்று துறையிலும் இவர் பிரசித்தி பெற்ற ஒரு ஆசிரியர். அவர் என்ன எழுதுகிறார் என்றால் தன்னுடைய நூலிலே, லகத் கான அஹ்லு ஜிம்மத்தி வல் மஸீஹூன், அதாவது முஸ்லிம்களுடைய ஆட்சியில் இருந்தவர்கள், பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், அதுபோன்று நட்சத்திர வணங்கிகள், யூதர்கள், இன்னும் பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் உமையா மன்னர்களுடைய ஆட்சியின் காலத்திலே மிகப்பெரிய ஒரு பெரிய பெருந்தன்மைக்கு கீழே, விட்டுக் கொடுத்தலுக்கு கீழே அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு விட்டுக் கொடுத்தலை, பெருந்தன்மையை கிறிஸ்தவர்களிடத்திலே நாம் பார்க்கவில்லை. கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்த போது இந்த காலத்தில் கூட கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாடுகளில் அவர் செய்கிறார், அங்கே வாழக்கூடிய பிற மதத்தவர்கள் மீது இப்படிப்பட்ட பெருந்தன்மையை நாம் பார்க்கவில்லை. அந்த முஸ்லிம் மன்னர்களின் ஆட்சிக்கு கீழே வாழ்ந்தவர்கள் தங்களுடைய மத சடங்குகளை செய்வதிலே சுதந்திரமாக இருந்தார்கள். அவர்களுடைய கிறிஸ்துவ ஆலயங்கள், அவர்களுடைய வணக்கத்தலங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தன. அன்பு சகோதரர்களே, இதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதல். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் சூரா ஆல இம்ரானை படித்து பார்த்திருந்தால், நஜரான் தேசத்திலே அரபு நாட்டிலே இருக்கக்கூடிய யமனை ஒட்டி உள்ள பகுதி முற்றிலும் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக எழுதினார்கள், அங்கே அவர்களுடைய ஆலயங்கள் அங்கே இடிக்கப்படக்கூடாது, அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த குருக்கள் பாதிரிகள் அவர்களை நாம் மாற்றக்கூடாது, அவர்களுக்கு நாம் தொந்தரவு தரக்கூடாது, அவர்களுடைய மத சடங்குகளின் விஷயத்தில் நாம் நுழைய மாட்டோம், இப்படி தெளிவான அந்த ஒப்பந்தத்தை எழுதினார்கள் சகோதரர்களே. அவர்களுடைய எந்த விதமான வழிபாட்டு தலங்களை இடிக்கக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாலத்திலும் வலியுறுத்தினார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அதுகொண்டுதான் சகோதரர்களே, அதாவது 1843 பிறந்த, அதாவது கோஸ்தாப் லோபன் என்ற ஒரு பெரிய வரலாற்று அறிஞர், அவர் முஸ்லிம்களை பற்றி கூறும் பொழுது எப்படி சொல்கிறார் என்றால், இன்ன ஸஸாம் இன்னல் முஸ்லிமீன வஹ்தஹும் அல்லதீன ஜமஉ பைனல் கீரத்தி லிதீனிஹிம் வரூஹித் ஸஸாம். முஸ்லிம்களால் மட்டும்தான் தங்களுடைய மார்க்கத்தின் மீது உண்டான முழு ரோஷமும், மார்க்கம் என்ற அந்த வீரமும், மார்க்கம் என்ற அந்த பிடிப்பும் இருப்பதோடு அதே நேரத்தில் பிற சமய மக்களோடு விட்டு கொடுத்தலோடு பெருந்தன்மையோடு பழகக்கூடிய பண்பும் இருக்கும். முஸ்லிம்களிடத்தில் தான் இது இருக்கும். பிற மக்களை பொறுத்தவரை அவர் இதில் அதை குறிப்பிடவில்லை. நம்முடைய யதார்த்தத்திலே சொல்கிறோம், அவர்கள் தங்களுடைய மதத்திலே தீவிரமாக செல்வார்களே ஆனால் கண்டிப்பாக பிற மதம் இருக்கக்கூடாது, பிற மதத்தவர்கள் துன்புறுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையில் தான் அவர்கள் செல்வார்கள். ஆனால் முஸ்லிம்கள் மட்டும்தான் அவர்களிடத்திலே அவர்களுடைய மார்க்க பற்று இருப்பதோடு பிற மதத்தவர்களின் மீது அந்த பெருந்தன்மையோடு மன்னித்தலோடு இருக்கக்கூடிய பண்பு அவர்களிடத்திலே இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், وَإِنَّهُمْ مَعَ امْتِشَاقِهِمْ الْحُسَامِ نَشْرًا لِدِينِهِمْ تَرَكُوا مَنْ لَمْ يَرْغَبُوا فِيهِ أَحْرَارًا فِي التَّمَسُّكِ بِتَعَالِيهِمُ الدِّينِيَّةِ. தங்களுடைய மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்ற பேராசை முஸ்லிம்களிடத்தில் இருப்பதோடு அதை ஏற்றுக்கொள்ளாத விரும்பாத மக்களை அவர்களுடைய கொள்கையிலே சுதந்திரமானவர்களாக அவர்கள் விட்டு வைத்திருந்தார்கள். அவர்களை நிர்பந்தப்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் அவர்களை நுழைக்கவில்லை. அதுபோன்றுதான் சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியராகிய 1864 பிறந்த தாம்சன் வாக்கர் அர்னால் என்பவர் தன்னுடைய வரலாற்றிலே அத்தாவாயில் இஸ்லாம் அரபி படித்து அரபியிலே புலமை பெற்று அவர் எழுதுகிறார் இஸ்லாமின் பக்கம் அழைப்பு என்ற ஒரு பெரிய புத்தகத்தை அவர் எழுதுகிறார். லக்கத் ஆமல் அல் முஸ்லிமூன் அல்லாஹ் ஃபீ ரூடல் அரப் அல் மஸீஹியீன் பிதசாமுஹின் அஸீம் முதல் கர்னில் அவ்வலில் ஹிஜ்ரா. உலகத்தை வெற்றி கொண்ட முஸ்லிம் அரபுகள் கிறிஸ்தவர்களை மிகப்பெரிய பெருந்தன்மையோடு நடத்தினார்கள். இது ஹிஜ்ரத்தில் இருந்து இறுதி வரை. இங்கே இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு கூற மறந்துவிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நஜ்ரான் மக்களிடத்தில் அவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள், கடிதங்களை எழுதினார்களே. இங்கே உங்களுக்கு ஒரு நிகழ்வு தெரிந்தாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அந்த நஜ்ரான் மக்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். அசருடைய நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு செல்கிறார்கள். தொழுது முடித்து வருகிறார்கள். அங்கே பார்த்தால் அந்த நஜ்ரானுடைய அந்த பாதிரிகள் அவர்களோடு வந்த அந்த கிறிஸ்துவ மக்களோடு கிழக்கை நோக்கி அவர்கள் தங்களுடைய வழிபாட்டை மஸ்ஜித் நபவியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த சஹாபாக்களிலே சிலர் அவர்களை தடுப்பதற்காக நினைக்கும் போது முயற்சி செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை விடுங்கள், அவர்கள் வணங்கட்டும் என்பதாக. அன்பு சகோதரர்களே, மஸ்ஜித் நபவியிலே தங்களுடைய விருந்தாளிகளாக வந்த அந்த கிறிஸ்துவ பாதிரிகள் அவர்களுடைய மத சடங்கின்படி அவர்கள் வழிபாடு செய்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுதந்திரத்தை வழங்கினார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய பெருந்தன்மையை விட்டு கொடுத்தலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற சமய மக்களோடு கடைபிடித்தார்கள் என்று. இந்த வரலாற்று ஆசிரியர் வாக்கர் அர்னால் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த விட்டு கொடுத்தல் என்பது தொடர்ந்து காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக இருந்து கொண்டிருந்தது. நான் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும், எந்த கிறிஸ்துவ குடும்பங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் சுய விருப்பத்தோடு சுதந்திரமாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்னல் அரபல் மஸீஹியின் அல்லதீன யஈஷூன ஃபி வக்தினா ஹாதா பைன ஜமாஆத்தில் முஸ்லிமீன் துஷாஹிது அலா ஹாதா ஸ்ஸாம. இன்றும் இஸ்லாமிய நாடுகளிலே, சிரியாவிலே, அதுபோன்று லெபனானிலே, அதுபோன்று எகிப்திலே வாழக்கூடிய அரபு கிறிஸ்தவர்கள் இதற்கு பெரும் சாட்சியாக இருக்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் பல வரலாற்று ஆசிரியருடைய கூற்றுகள் இருக்கின்றன. இருந்தாலும் நேரத்தின் அந்த சுருக்கத்தை கவனித்து இதோடு சில விஷயங்களை கூறி நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இந்த தீனின் அடிப்படையில் தான் சகோதரர்களே நம்முடைய சமூக மக்களுக்கு மத்தியிலே, குறிப்பாக இன்று வளரக்கூடிய வாலிப தலைமுறை மக்களிடத்திலே, நம்மிடத்திலே வேகம் தீனின் மீது பற்று இருக்க வேண்டும். ஆனால் அந்த பற்று கண்மூடித்தனமான வெறியாக மாறிவிடக்கூடாது. நம்முடைய மார்க்கத்தின் மீது பிடிப்பு இருக்க வேண்டும். அதற்கு இன்னொரு அர்த்தம், பிற மதத்தவர்களை நிந்திப்பதாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரின் மீது, அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது நமக்கு உயர்ந்த மரியாதை இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு அர்த்தம், நம்மை யாராவது ஏசினால் உடனே அவர்களை பழி வாங்குவதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருவதாக அமைந்து விடக்கூடாது. நம்முடைய நாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த குணம், நம்முடைய அந்த வெளிப்பாடு அது என்ன என்பதை கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த உணர்வுகளை அடக்கக்கூடிய, அந்த உணர்ச்சிகளை அடக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டை தான் நமக்கு கொடுத்தார்கள். அதற்கு பேர் தான் மார்க்கம், அதற்கு பேர் தான் தீன். அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவமா அல்லது நம்முடைய உணர்வுகளுக்கா என்று இன்று நாம் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன சகோதரர்களே. இது சாதாரணமானதல்ல. இன்று தீவிரவாதத்தின் பேரால், பயங்கரவாதத்தின் பேரால் சில குழுக்கள் அவர்களுடைய அந்த கொள்கை, அவர்களுடைய சில சித்தாந்தம், இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் எதிரிகளாக பார்க்கப்படுகிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர்களுடைய அந்த நிலைப்பாடு. இதனால் இந்த முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகளையும் மிகப்பெரிய சோதனைகளையும் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், படித்து வருகிறீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நேரத்திலே நம்முடைய இந்த வாலிப மக்களுக்கு, நம்முடைய இந்த சமுதாய மக்களுக்கு குர்ஆனிலே எப்படி அல்லாஹ் நமக்கு சமூகமாக சமுதாயமாக வாழக்கூடிய அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றான். போரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய அதே நேரத்திலே அந்த போரை தவிர்ப்பதற்குண்டான எத்தனை வழிகளை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு ஹதீஸை பாருங்கள். ஹுனைன் போரிலே சந்திக்கும் பொழுது, தாயிப் போரிலே சந்திக்கும் போது சஹாபாக்கள் போரை யுத்தத்தை விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எதிரிகளை சண்டை, எதிரிகளிடத்திலே சண்டை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே ஆபியத்தை கேளுங்கள், ஆபியத்தை கேளுங்கள். இருந்தாலும் நீங்கள் போரிலே நிர்பந்திக்கப்பட்டு விட்டால் உறுதியாக இருங்கள். இன்று இஸ்லாம் என்றாலே போர் தான். இன்று இஸ்லாம் என்றாலே இங்கு இரண்டாவது சமாதானம், சுமூகத்திற்கு எந்த விதமான பேச்சுக்கும் இடமில்லை என்ற ஒரு சித்தாந்தத்தை வாலிபர்களுக்கு மத்தியிலே சில குழுக்கள் புகுத்துகின்றார்கள். அப்படி கிடையாது அன்பானவர்களே. எத்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை படித்து பாருங்கள். அவர்கள் இறங்கி வந்தால் உடனே நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் என்றால், உயிர்கள் பாதுகாக்கப்பட்டு மக்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாம் செல்ல வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஓங்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமே தவிர, இரத்தங்கள் சிந்தப்பட வேண்டும், உயிர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கமல்ல. அப்படி நோக்கமாக இருந்திருக்குமானால் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்ததே வேறொன்றாக இருந்திருக்கும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய குர்ஆனை அதற்குரிய சரியான விளக்கத்தோடு, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்று சம்பவங்களை அதற்குரிய சரியான பின்னணிகளோடு தெரிந்து நம்முடைய வாலிப சமுதாயத்திற்கு போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள், அது நம்முடைய வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ, நம்முடைய வீடுகளுக்கு அருகிலோ, அல்லது நம்முடைய முஹல்லாக்களிலோ, நம்முடைய நாடுகளிலோ, எப்படி இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே அழகிய முறையில் கண்ணியத்திலே விட்டுக் கொடுத்ததின் அடிப்படையிலே பழகி அவர்கள் இஸ்லாமை பற்றி தெரிந்து கொள்வதற்குண்டான வாசல்களை திறந்து வைப்போமாக. நம்முடைய குணங்களை கொண்டு, உயர்ந்த பண்புகளை கொண்டு அவர்களுடைய உள்ளங்களை இஸ்லாமின் பக்கம் ஈர்ப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையிலே அறிந்து புரிந்து பின்பற்றுவதற்கும், நம்முடைய குணங்களை சீர்படுத்தி நம்முடைய குணங்கள் பிற மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அந்த குணங்களை அல்லாஹ் அமைத்து தர வேண்டும். நம்முடைய கெட்ட குணத்தால் பிறருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது வெறுப்பு வந்து விடாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை கொண்டு, பண்புகளை கொண்டு என்னையும் உங்களையும் அலங்கரிப்பானாக. தீய குணங்களையும் கெட்ட குணங்களையும், கோபம், காழ்ப்புணர்ச்சி, இன்னும் வஞ்சகம், இது போன்ற தீய குணங்களிலிருந்து என்னையும் உங்களையும் நமது சமுதாய மக்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும், ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.